தேவனாய் எங்கள் தாவே, உங்கள் அன்பு கோருவோம் ஐயா. நீர் எங்களுக்கு பாராட்டின தயவும் மகாபரியம். நீர் எங்களோடு இருக்கிறது தான் எங்கள் மேன்மை ஐயா. நீதான் இயேசுவே, நீதான், நீதான் எல்லாம். ஆண்டவரே, எங்களை தேடி வந்து உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. எங்கள் ஒவ்வொருவருக்காக சிறுவேடு மறித்த தேவ குமாரனே, உம் திவ்ய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஆவியை எங்களுக்கு தாரு. கிவ் அ டீச்சபிள் ஸ்பிரிட் லார்ட். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஒரு கற்றுக்கொள்ளுகிற ஆவியை எங்களுக்கு தாரு. உம்முடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற ஒரு உருப்பம், உம்முடைய வார்த்தைகளை வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை தெய்வமேலும் எங்களுக்கு தர வேண்டும் என்றும் வந்தார். வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குங்க, உம்முடைய வார்த்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பீங்க, உணர்வடைய பண்ணுங்க, ஊன்ற கட்டுங்க என்று நாங்கள் வந்தாடும். நன்றி தகப்பனே, உமது சகோதரர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. திரும்பிக் கொள்வோம் ரெண்டு தீபோத்தேயு மூன்றாவது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். ரெண்டு தீபோத்தேயு 16-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும்
கதைக்கப்படுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. சோ, நீங்க கையில வைத்திருக்கிற வேதத்தில் இருக்கிற அனைத்து வசனங்களும் தங்கச்சி தம்பி சொல்றது கொஞ்சம் கேளு. வேத வாக்கியங்கள் எல்லாம் நீங்க கையில வைத்திருக்கிற வேதத்தில் இருக்கிற அனைத்து வசனங்களும் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய புத்தியிலேயோ அறிவிலோ இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல. இது தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ மனிதர்களாலே எழுதப்பட்டவர்கள். ஆகவே இந்த வேதம் சத்தியம். இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் மனுஷ புத்தியினாலே அல்ல, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. அப்படி சொல்லப்பட்டு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏன் அப்படி அருளப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தும் கீழே சொல்லப்பட்டிருக்கு. படிங்க தொடர்ந்து.
தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும்
எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. வேதம் சத்தியம். ஆனா எதற்காக இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? முதலாவது வேதம் சொல்கிறது, தேவனுடைய மனுஷன். அப்ப இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், தேவனால் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேறுவதற்கு, தேவனுடைய வசனம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதுக்கு நோக்கம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி தேறுகிறது. கேட்டு 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 தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 நம்முடைய அறிவில மட்டும் தெரிகிறது அல்ல, நம்முடைய செயல்களிலே, ஆக்ட் ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகளிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் காரியங்களிலே நாம் தேற வேண்டும் என்று சொல்ல போனால் நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை மாற்ற வல்லம் உள்ளதாக இருக்கிறது என்றால் இயேசு சொல்லும்படி சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று சொன்னார். இந்த வார்த்தைகள் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவிலே பிரவேசித்து அவனுடைய வாழ்விலே மாற்றங்களையும் மனம் திரும்புதல்களையும் திருப்பங்களையும் கொண்டு வருது. இந்த வார்த்தைக்கு மாத்திரம்தான் இந்த வல்லம் இருக்கிறது. இதிலிருந்து ஒரு காரியம் வெளிச்சமாகிறது, இது தேவனுடைய வார்த்தை என்று நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொன்னாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும். ஹலோ, வானமும் பூமியும் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும், ஆனா என் வார்த்தைகளும் ஒருபோதும் ஒழியாது அழியாது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, சோ ஏன் இந்த வார்த்தைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன், தேவனுடைய பிள்ளைகள் தேறினார். ஒரு கட்டத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னாரு, நான் சொல்றேன் கவனிங்க, தேறின எவனும் முடியுங்க பாபா, தன் குருவ போல இருக்கிறார். தேறின எவனும் தன் குருவ போல, லைக் ஜீசஸ், இயேசுவ போல அப்ப தேவனுடைய மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு 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 அவன் வாழ்க்கையில தேறுகிறான். நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு எழுதுறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றங்கள், அவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற திருப்பங்கள், ஒரு மனுஷனுடைய சுபாவத்தில் மாறுகிற மாற்றங்கள் அவருடைய தேர் அவர் தேறுகிறதை வெளிப்படுத்துகிறது. மாத்திரமல்ல, அப்படியே அவர் தேறி தேறி இயேசுவை போல. இதுதானே பிதாவுக்கு நம்மை குறித்த பெரிய சித்தம். நாம் ஒவ்வொருவரும் தன்னுடைய குமார சாயலுக்கு ஒப்பாகும்படி நம்மை முன் குறித்திருக்கிறார் என்று வேதம் ரோமர்கள் 20 வாசிக்கிறோம் இல்லையா? ஆகவே தேர வேண்டும். இந்த வார்த்தைகள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் தேறுவதற்கு. ஏன் நான் இதை பேசுறது தெரியுமா? இது சின்ன மெசேஜ். ஏன் அதை சொல்ல தெரியுமா? இது வெளிச்சத்தின் ஆண்டு, இது வசனத்தின் ஆண்டு. வசன வெளிச்சம் நமக்கு நம்முடைய வாழ்வில இருக்கிற காரிருள் விலகுவதற்கு, நம்முடைய வாழ்வில இருக்கிற இருள் விலகுவதற்கு நமக்கு வசன வெளிச்சம் சரியாக தேவை. எவனுடைய வாழ்விலே சரியான வசன வெளிச்சம் இல்லையோ அவனுடைய வாழ்விலே இருள் இருக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே வேத வசனத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் அவசியத்தையும் நாம் அறிந்து புரிந்து வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தின் காரியங்களை கேட்டு கேட்டு அவைகளால் நம்முடைய இருதயத்தை நிரப்புவமாக இருந்தால் நாம் நாட்கள் போக போக சரிந்து கொண்டே இருப்போம், பின்வாங்கிக் கொண்டே இருப்போம். இன்னும் ஒரு ரகசியம் தெரியுமா? நாம் பின்வாங்குறது, நாம் பின்மார்க்கமாக போறது சில வேளையில நமக்கு தெரியாம இருக்கும். ஒரு காரியம் சொல்ற கவனிங்க, சிலருடைய பின்மாற்றம் வெளிப்படையாக இருக்கும், சிலருடைய பின்மார்க்கம் உள்ளே இருக்கும். வெளிப்படையான பின்மார்க்கம் மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள், ஆனா உள்ளே இருக்கிற பின்மார்க்கம் அவருக்கு தான் தெரியும். கேளுங்க, கடைசியாக இப்ப ஜெபம் பண்ணீங்க, பட் வி பிலீவ் இன் காட், கடவுளை நம்புகிறோம், இயேசுவை நம்புகிறோம், ஆனா ஒழுங்காக ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து செபித்து துதிச்சு ஆண்டவருடைய வேதத்தை நேசித்து வாசிக்கிற பழக்கம் நமக்கு சரியாக இல்லை. பட் வி பிலீவ் இன் காட், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். ஒருவேளை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கோவிச்சு கொள்ளாதீங்க. ஒருவேளை நாம ஆராதனைக்கு போகலாம், ஆனால் மிகுதி 6 அன்றாட வாழ்க்கையில நாம என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம், எதற்கு முதலிடம் கொடுக்கிறோம், எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், நம்ம மனசாட்சி நமக்கு சாட்சி, தேவரு அறிவார். அப்படின்னு கருமான தேவடைய பிள்ளைகளே, இது வசன வெளிச்சத்தின் ஆண்டு, அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சம் காணும். ஆகவே கருமான தேவடைய பிள்ளைகளே, தேவடைய வசனம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றால், முதலாவது ஒரு தேவடைய மனுஷன் தேர்வுடாக இருக்கும். படிங்க தொடர்ந்து.
எந்த
நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படி. அப்ப தேவனுக்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்வதற்கு தேவனுடைய வசனம் நம்மை பக்குவப்படுத்துது, ஷேப் பண்ணுது, சரிப்படுது, நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையை செப்பண்ணுது, கரடு முரணானவைகளை அகற்றுது, பள்ளங்களை எல்லாம் சமனாக்குது, நம்முடைய வாழ்விலே இருக்கிற தகாத காரியங்களை அகற்றுது, நம்மை செப்பண்ணுகிறது, சரிப்படுகிறது. என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம். எதற்கு? தேவனுக்கு ஏற்ற நற்கிரியைகளை செய்யும்படிக்கு. முதலாவது தேவனுடைய மனுஷன் தேர்ந்தால், இரண்டாவது எந்த நற்கரியை செய்யறதுக்கு தகுதியுள்ள இருக்கும், மூன்றாவது அவைகள் உபதேசத்துக்கு. இப்ப நீங்க கேட்கிறது உபதேசம். சோ மெய்யாகவே எங்களுடைய உபதேசத்திலே நீங்க நிலைத்திருந்தால் எனக்கு சீசனாக இருப்பீங்க என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் மறந்துடக்கூடாது. அடுத்து அப்போஸ்தலன் நடுபடியை பார்க்கும் பொழுது, முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அப்போஸ்தலன் நடுபடிகளில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் உபதேசத்துக்கு தேவன் நம்ம கொடுத்துக்க. நெக்ஸ்ட் படிங்க, அடுத்தது
கடிந்து கொள்ளுதலுக்கும்.
கடிந்து கொள்ளுதலுக்கு, தேவனுடைய வசனம் நம்மை கடிந்து கொள்ளும். ஞானமுள்ள மனுஷன் கடிந்து கொடுதலுக்கு செவி கொடுக்கிறார், முரட்டு சுபாவம் உள்ள மனுஷனோ கடிந்து கொடுதலுக்கு செவி. இவர் என்ன, இவர் என்ன, என்ன பண்ணி சொல்றதுக்கு, இவர் சொல்றது நான் கேட்கிறத என்று சிலர் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள், உள்ளே நினைத்துக் கொள்வார். அவர்களை தேவன் அறிவார். அது அவர்களுக்கு தான் நஷ்டம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது.
எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நம்மை கடிந்து கொள். எதற்கு? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, மனம் திரும்புதலுக்கு ஏற்ப நம்மை கடிந்து கொள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக நம்மை கடிந்து கொள்ளும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைவுகளை தேவனுடைய வசனம் கண்டித்து உணர்த்தும். ஆகவே தேவனுடைய வசனத்தை நாம் தேவனுடைய வசனமாகவே, we have to accept the word of God as the word of God. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய வசனமாகவே ஏற்றுக்கொள்ற பக்குவம் நம்ம இருக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் இது வெளிச்சத்தினாண்டு வசன வெளிச்சம் நம்ம எல்லாருக்கும் அவசியம் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்றேன். 119 சங்கீதம் 105 வசனத்திலே இப்படியாக வேதம் சொல்றது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், மட்டுமல்ல என் பாதைக்கு என்னவா வெளிச்சம். உம்முடைய வசனம் எனக்கு வெளிச்சம். என்னதுக்கு? அன்றாடம் என்னுடைய வாழ்க்கைக்கு, அன்றாட என் ஜீவியத்திற்கு, அன்றாட நான் எப்படி வாழ வேண்டும், அன்றாட நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உம்முடைய வசனம் அன்றாடம் எனக்கு வெளிச்சம் காட்டுது என்கிற சங்கீதக்காரர். எனக்கு அறிவார் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசன வெளிச்சத்தின் ஆண்டிலே நம்மை வளைந்து கொடுப்போம். வசனத்துக்கு ஒருபோது நம் வளைந்து போக மாட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து உண்டாகும். சரி, இன்றைய செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இந்த செய்திக்கு செய்தியின் தலைப்பு, நமக்கு நியமிக்கப்பட்டவைகள். Which has appointed by God. நமக்கு நியமிக்கப்பட்டவைகள். சோ இதை குறித்து நான் யோசித்தேன். நாம சில காரியங்களை நமக்கு நியமித்துக் கொள்கிறோம் நாம் வாழுவதற்கு. மற்றவர்களால சில காரியங்கள் நமக்கு நியமிக்கப்படுகிறது. அவைகள் ஒருவேளை நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம். ஆனால் வேதத்தில் சில காரியங்கள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. சோ இவைகளை குறித்து கருத்தாக சுருக்கமாக நாம் பார்த்து, அவைகளை என்ன என்று பார்த்து, அவைகளை எப்படி நாம் நிறைவேற்று என்பதை நாம் கற்றுக்கொண்டு நாம் செபித்து நாம் முடிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு உபயோகப்படாது படிகள். எபிரேயர் 12 கமிட்மெண்ட் பிரேஸ். எபிரேயர் 12 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:1. ஆதலால் மேகம் போன்ற, எல்லாரும் படிங்கம்மா, தங்கச்சி தம்பி அண்டமாறு ஐயாமாறு, ஓப்பன் யுவர் பைபிள் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் ஆல்சோ, டேக் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, என்ன எடுத்துக்கலாம், ரைட். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும்
முடிக்கிறவருமாகிய
முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி
நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில்,
நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில்
பொறுமையோட ஓடக்கிறோம்.
என்னவாய் ஓடணுமா? பொறுமையோடு ஓடக்கிறோம். சோ நம்பர் ஒன், நமக்கு நியமிக்கப்பட்டவைகளிலே நம்பர் ஒன், முதலாவது நமக்கு நியமிக்கப்பட்ட, சொல்லுங்க, ஓட்டம். ஹலோ, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம். சோ இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நன்றாய் கவனிங்கள். டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட், பிளீஸ் ஹியர் அண்ட் தேர். சத்ரு உங்களை அறியாமலே உங்களோட மனதை கொள்ளை அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. நாம் பிசாசு நமக்கு எஜமான் இல்ல, நாம் பிசாசுக்கு எஜமான். சோ வி ஹேவ் டு கண்ட்ரோல் அவர் மைண்ட், ஓ வி ஹேவ் டு ட்ரெயின் அவர் மைண்ட் டு ரிசீவ் தி வேர்ட் இன் அவர் ஹார்ட். எனக்கு கவனிங்க, சோ வேதம் சொல்றது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொருந்தோட. சோ முதலாவது நமக்கு நியமிக்கப்பட்ட காரியம், நியமிக்கப்பட்ட ஓட்டம். அப்படியானால் தேவனாலே நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே நமக்கு ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனாலே நமக்கு ஒரு ஓட்டம் அருளப்பட்டிருக்கிறது. உலகத்தினால் அல்ல, மனுஷர்களால் அல்ல, தேவன் நமக்கு ஒரு ஓட்டத்தை அருளியிருக்கிறார். அது என்ன ஓட்டம் என்றால் விசுவாச ஓட்டம். அதை கவனிங்க, வேதபடி சொல்ல நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு கூட. முதலாவது முன்னிக்கிற சொல்லப்படுது, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும். சோ நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் அது, விசுவாச ஓட்டம். இந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுள். சோ மறந்துடாதீங்க, இடைப்பட்ட ஜனவரி 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற உலகத்தவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். என்றைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயோ அன்றையில இருந்து இந்த ஓட்டம் உடைய வாழ்விலே ஆரம்பமாக இருக்கிறது. சோ இந்த விசுவாச ஓட்டத்தை நீயும் நானும் எப்படியாக ஓட வேண்டும் என்று சொல்லியும் வேதம் போதிக்கிறது. ஆகவே இந்த ஓட்டம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச ஓட்டத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி ஓடணும் என்பதை குறித்து ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லி அடுத்த காரியத்துக்கு நான் போகிறேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓட விடுமா இருந்தால், இந்த ஓட்டத்திற்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டியது அவசியம். லக். சோ இலக்கு இல்லாமல் இந்த உலகத்துல எந்த ஓட்டம், இந்த உலகத்துல பலவிதமான ஓட்டங்கள் இருக்குது நாம் அறிவோமே. எல்லா ஓட்டங்களும் ஒரு இலக்கை முன்வைத்து தான் நடக்கிறது. எங்கேயாவது இலக்கு இல்லாமல் ஒரு ஓட்டம் ஓடுகிறாங்க நீங்க யாராவது சொல்ல முடியுமா? இல்ல. எல்லா ஓட்டங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கத்தான் செய்கிறது. சோ அதை போலவே நம்முடைய விசுவாசத்துக்கு, விசுவாச ஓட்டத்துக்கு ஒரு இலக்கு இருக்குது. இப்ப நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் அது என்ன இலக்குன்னு சொல்லி. அதைத்தான் நான் சொல்றேன். நாம வியாசித்த வேத வசனம் தெளிவாய் சொல்றது, விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய சொல்லுங்க இயேசுவை நோக்கி. அப்படி நம்முடைய இலக்கு என்ன? இயேசுதான். சோ இயேசுவை நோக்கி, நன்றாய் கவனிங்க, இயேசுவை நோக்கி நம்முடைய விசுவாச ஓட்டம் இருக்கணும். இப்ப நாம் ஓடிட்டு இருக்கிறோம், நாம போய்கொண்டிருக்கிறோம், நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி. அவர்தான் நம்முடைய குரு, அவர்தான் நம்முடைய ரட்சகர், அவர்தான் பரலோகத்துக்கு வழி, அவர்தான் பரலோகத்துக்கு வாசல். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு இலக்கு இயேசுதான். நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடி எங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? இலக்கு இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு சம்பவத்தை நான் சொன்னால் உங்களுக்கு புரிய பண்ணிக்கிறேன். இப்ப என்ன கவனிங்க, மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கடல் மேல் அல்ல, கடல் அலைகள் மேலே நடந்த காட்சியை அங்கே நாம பார்க்கிறோம். இது கதை அல்ல, இது சத்தியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடல் அலைகளிலே இரவு நேரத்தில், இரவு 4ஆம் யாமம் என்று சொல்லும் பொழுது, இரவு 3 மணிக்கும் 6 மணி நம்ம நேரத்தின்படி இரவு 3 மணிக்கும் 6 மணிக்கும் இடையில இந்த சம்பவம் நடந்திருக்க விடும் கலிலியா கடலிலே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரவு 4ஆம் யாமத்திலே ஆண்டவர் இயேசு கடல் அலை மேலே நடந்து வந்திருக்கிறார். அந்த இருட்டிலே, அந்த அந்த கொந்தளிச்ச கடலிலே, அந்த அலைகள் மேலே ஆண்டவர் இயேசு நடந்து வந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அறிவோமே இந்த சம்பவத்தை. அப்ப பேதுரு அதை கண்டு, பேதுரு மாத்திரமில்ல எல்லாருமே அவரை பார்த்து ஆவேசம் சொல்லி அலறினார்கள். ஆவேசம் சொல்லி அலறின அர்த்தம் தெரியுமா? பிசாசு என்று சொல்லி அலறி இருக்கிறாங்க. ஐயோ வருகுது பிசாசு, ஐயோ இயேசுவை காணல, பிசாசு வருகுது. அவரை நம்பி வந்தோம், கோபத்தில் சொன்னார் படகுல ஏறினோம், இப்ப கடல் கொந்தளிக்குது இரவு நேரம், அவரையும் காணல, வருகுது ஆவேசம், வருகுது பிசாசு. எல்லாம் பயந்து நடுங்கி ஓடு இருக்க அதிரத்துல இயேசு சொன்னாரு, பயப்படாதீங்க, அது தான். இப்ப உடனே பேதுருக்கு ஒரு துணிச்சல் வந்தது. அந்த 12 பேருக்குள்ள இவனுக்கு தான் அந்த விசுவாசம் கிரியேட் பண்ணிச்சு. அவ சொன்ன, இயேசுவே அந்த அலைகளிலே நடந்து வர்றது நீரே, ஆனா நானும் அலைகள் நடக்கும்படி எனக்கு சொல்ல வாசிக்கிறோம் இல்லையா? சோ நீர் நடக்கிறேன், நானும் நடக்கணும். நீரே ஆனால் நானும் உண்மை போல கடல் அலைகள் மேல நடக்கணும். அந்த விசுவாசம் அவனுக்குள்ளதான் செயல்பட்டது. வேதம் சொல்றது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று அறியுங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 11 பேருக்கும் இந்த விசுவாசம் வரல, பட் பேதுருக்கு அந்த விசுவாசம் வந்து, இயேசுவே கடல் அலைகள் மேல் நடந்து வருது நீரையானால் நானும் உன் போட நடக்கிறதுக்கு எனக்கு கட்டிடும். அப்ப இயேசு என்ன சொன்னார்? ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கம் வா என்று சொன்னார். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனே கற்பனை பண்ணி பாருங்க, இரவு நேரம் எங்கும் இருட்டு, கடல் கொந்தளிக்கிறது, படகு அலக்கடிக்கிறது, அமிழ்ந்து போயிடும் என்கின்ற அச்சம் வேற. இந்த வேளையிலே பதினோரு பேரும் படகுகள் இருக்கிறாங்க. அப்ப இயேசு பேதுரு சொன்ன வான் சுடறியா என்ன கவனிங்க, இந்த சூழ்நிலையிலே இந்த சூழ்நிலையிலே படகை விட்டு கடலிலே நடப்பதற்கு, கடல் அலைகள் மேலே நடப்பதற்கு, இயேசுவை போல கடல் அலைகள் மேலே நடப்பதற்கு பேதுரு படகு விட்டு இறங்குற. இதெல்லாம் நாம் அறிந்த காரியம் இல்லையா? எனக்கு இதுல ஆச்சரியம் என்னவென்றால், அந்த பதினோரு பேருக்குள்ளே இல்லாத விசுவாசி இவனுக்குள்ளதான் வந்தது. நீரான நானும் நடக்கணுமான்னு சொல்லி அப்ப ஏ சொன்னார், வான்னு சொன்னாரு, அவன் இறங்கினான். எதற்கு? கடல் அலைக நடக்கிறது. நாம் அறிவோமே, கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, இவனும் நடக்கிறான், கடல் அலைகள் மேலும் நடக்கிறான். பதினோரு பேரும் முழுசு முழுசு பாக்குறான் படகு. டேய், பேதுரு நடக்கிறான் பாரு, பேதுரு நடக்கிறான், பேதுரு நடக்கிறான் பாரு. எல்லாரும் கண்களும் அகல ஆச்சரியத்தினால பார்த்து இருக்கிறான். இப்ப பேதுருக்கு ஒரு ஒரு நடை ஒன்று நடந்திருப்பாரு இல்லையா? அவர் அது என்ன நட தெரியுமா? அது வீர் நட இல்ல இல்ல, விசுவாச நட. கடல் அலைகள் மேலே கம்பீரமாக நடந்து எங்க போகிறார் என்பதுதான் முக்கியம். இப்ப நடக்கிறாய், சரி எங்கேப்பா நடக்கிறாய்? எங்கும் இல்ல, இயேசுவை நோக்கி நடக்கிறேன். தட்டி செய்வோடு எங்க நடக்கிறாய்? நீ கடல் அலை மேல நடக்கிறாய், சரிதான். விசுவாசத்திலே நடக்கிறாய், சரிதான். ஆனா எங்க நடக்கிறாய்? எங்க போகிறாய்? தட்டி செய்வோடு நீ எங்கே போகிறாய்? உடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நீ எதற்காக வாழுகிறாய்? இந்த சொல்ல கேட்டமே சாட்சி இல்லையா? ரட்சிக்கப்படுறது முதல் நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்ந்தேன், ஏன் வாழ்கிறேன்? இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஜனங்கள் ஏறாய், ஏராள ஜனங்கள் இப்படி நிரம்பியிருக்க, படிப்பு இருக்கலாம், பணம் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்ந்து ஏன் வாழ்கிறோம் என்கின்ற இளமையில் இருக்கிற ஏராள ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு நம்முடைய இயேசுவை அறிவித்து உனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டப்பா என்கின்றதான் நச்சை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன கருமன தேவட பிள்ளைகளே, இவர் இறங்கி நடந்தான். எங்க நடந்தா தெரியுமா? இயேசுவை நோக்கி நடந்தான், இயேசுவை பார்த்து நடந்தான், ஒரு இலக்கை வைத்து நடந்தான். சும்மா நடக்கல, அவருடைய லக்கு என்ன? இயேசுவை இடத்துல போகணும். ஏன்னா இயேசு வான் சொல்லிட்டாரு இல்லையா? ஆகவே கடல் அலைகள் மேல இறங்கி விசுவாசத்துல வீடு நட நடக்கிறார். அடுத்து எங்கே போகிறாய் பேதுரு? இயேசு இடத்துல போகிற. அவரை பார்த்து பார்த்து அவரை நோக்கி, அவரை பார்த்து பார்த்து அவரை நோக்கி நடந்து கொண்டிருந்தார், நடந்தவன் தான். திடீரென இவனுக்குள்ள என்ன வந்துச்சுதோ ஏது கொஞ்சம் தெரியல. காற்று பலமா இருக்கிறதை கண்டு அடுத்த வசனம் சொல்லுது பயந்து, அடுத்த வசனம் சொல்லு அமிழ்ந்து போனார். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திங்க. இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்குள்ள விதைக்கட்டும். எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, இயேசுவை பார்த்து அவன் நடந்து கொண்டிருந்தான், ஒரு இலக்கோ நடந்தான், இயேசுவை நோக்கி இருந்து அவட கையை பிடிச்சிருக்கலாம் இல்லையா? வாழ்ந்ததுல சொன்னாரு, இப்ப விசுவாசத்தில் நடக்கிறான். கடல் அலைகளில் போனவன் அவரை பார்த்து நடந்திருக்கலாம், அவரை நோக்கி நடந்திருக்கலாம். பிடையில என்ன நடந்தது தெரியுமோ? காற்றையும் கடலையும் கண்டு பயந்தான். இப்ப பயந்த உடனே விசுவாசம் பறந்து போயிட்டது. அடுத்து என்ன? அமிழ்ந்து போனான். நாம் அறிவோமே, ஆனால் பேதுரு நல்லவன். ஏன் தெரியுமா? அமிழ்ந்து போகிறேன், ஆண்டவரே என்னை ரட்சி என்று கூவினான். அப்ப இயேசு நடந்து வந்து அவன் கையப்படுத்தி என்ன சொல்றதுல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று அவனை கடிந்து கொண்டான் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமானவர்களே, விசுவாசத்திலே அவன் நடந்தான், இயேசுவை நோக்கி நடந்தான். இலக்கை தவற விட்ட போது அவன் அமிழ்ந்து போனான். இலக்கை தவற விட்டதுக்கு காரணம் என்ன? அவன் காற்றையும் கடலையும் பார்த்த போது அவனுக்குள்ளே அவவிசுவாசம் ஏற்பட்டபடியால் இலக்கை அடைய முடியாமல் எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை என்ன நடந்தது? அவன் அமிழ்ந்து போனான் சொன்ன பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் சொன்னபோது இயேசு வந்து அவனை தூக்கிவிட்டு அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டான் சொல்லி அவனை கடிந்து விடுத்தார். நான் சொல்ல வர காரியம் என்ன? நம்முடைய விசுவாச ஓட்டத்துக்கு லக்கு எங்கே போகிறோம்? நாம் அறிவோம், இயேசுவை நோக்கி ஓடுகிறோம். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நாம இருக்க போகிறோம். என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும். இவனை கவனிங்க, கிறிஸ்துவோடு கூட மரித்தோம், கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்தோம். அது மாத்திரமில்ல, வேற சொல்லுது, கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே நம்மை உட்கார செய்திருக்கிறார். எபேசியர் நிருபத்தில் இதை வாசித்து இந்த காட்சியமா இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன், கவனிங்க. கிறிஸ்துவோடு கூட நாம மரித்தோம். எங்க மரித்தோம்? நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, தண்ணீர்களை நம்மை அமழ்த்தும் போது, பழைய வாழ்வுக்கு, பாவ வாழ்வுக்கு நாம் ஞானஸ்தானம் எடுத்து அன்றைக்கே செத்து போயிடும். நம்முடைய பழைய மனுஷன் மறித்து போய்விட்டார், பாவ மனுஷன் மறித்து போய்விட்டார். ஆனா தண்ணியை விட்டு நாம மேலே எழும்பும் பொழுது நாம ஒரு நீதி உள்ள வாழ்வுக்கு, இயேசுவோடு வாழுகிற வாழ்வுக்கு நாம் ஆண்டவர் இயேசுவோடு உயிர்த்தெழுந்திருக்கிறோம். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம், நீதிக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த நாம் சத்தியத்தின்படி, நான் உங்களை சொல்றேன் கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்றேன் கேளுங்க, சபைக்கு சொல்றேன் கேளுங்க, மறித்தோம் உயிர்த்தெழுந்தோம். இப்பொழுது வேத சத்தியத்தின்படி உன்னதங்களிலே, உன்னதங்களிலே தேவனுடைய ராஜ்யத்திலே நம்மை உட்கார பண்ணி இருக்கிறார். We have seated already in heaven according to the scripture, according to the word of God. சத்தியத்தின்படி நீங்களும் நானும் பாவத்துக்கும் பழைய வாழ்க்கைக்கும் மறித்து சத்தியத்தின்படி கிறிஸ்துவோடு நீதிக்கு பிழைத்திருப்பமாக இருந்தால், சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் நானும் ஏற்கனவே உன்னதங்களிலே ஆண்டவர் இயேசு நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அந்த இடத்தை மிஸ் பண்ணிராத. இந்த பூமியில உனக்கு ஒரு காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து பின்னுக்கு சொல்றேன். ஆகவே நீ உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு சொல்கிறேன், நீ உன்னதங்களை உன்னை ஏற்கனவே ஆண்டவர் இயேசு ஆவிக்குரிய பிரகாரமாக உட்கார வைத்திருக்கான்னு வேதம் தெளிவாய் சொல்றது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஓட்டம் ஓடுறோம்? விசுவாச ஓட்டம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன வாழ்க்கை வாழுகிறோம்? விசுவாச வாழ்வு. அனுதினமும் நாம விசுவாசத்தோட வாழுகிறோம். அனுதினமும் விசுவாச ஓட்டத்தை ஓடுகிறோம். எதை நோக்கி ஓடுகிறோம்? ஆண்டவர் இயேசுவை நோக்கி ஓடுகிறோம். இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பாசத்திலே. அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றை செய்து முடித்து பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்த பிற்பாடு அவர் பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்து இப்பொழுது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியாராக தேவனுடைய சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறார். எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவின் வலது பாசத்திலே. நம்ம யாரை நோக்கி ஓடுகிறோம்? இயேசுவை நோக்கி ஓடுகிறோம். ஆகவே அவனுக்கு சொல்றேன் கேளு, உன் இலக்கை தவற விடுறார். இதை குறித்து விரிவாய் பேசலாம். பிள்ளைப்பெருக்கள் இருபத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, நான் அடைந்தாய்ந்தது முட்டும் தேர்ந்தும் என்று எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அடைந்தாய்ந்தது நான் முட்டும் தேர்ந்தவனாக எண்ணாமல். யாரு சொன்னது? வெளிப்பாடுகளை, இவ்வளவு பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற மனுஷன், மூன்றாம் மாதம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட மனுஷன், ஆண்டவர் இயேசுக்கு அநேக காரியங்களை செய்த இந்த மனுஷன் சொல்றான், நான் அடைந்தாயிட்டு அல்ல, முட்டும் தேர்ந்தவனாக என்னை எண்ணாமல் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வாழ்விலே விளக்கிறந்த இயேசுவை நோக்கி ஓடினார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஆகவே நம்முடைய விசுவாச ஊட்டத்துக்கு இலக்கு ஆண்டவர் இயேசு. விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பனிரெண்டு வாசிக்கிறோம். ஓட்டத்திலே நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் எப்படி ஓட வேண்டும் என்கின்றதுல நமக்கு முதலாவது இலக்கு இருக்கணும் சொல்லி, நம்பர் டூ, இரண்டாவது முதலாவது இலக்கு இருக்கணும், இரண்டாவது சொல்ற கேளுங்க, இரண்டாவது இச்சை அடக்கணும். முதலாவது நியமிக்கப்பட்ட ஓட்டத்திற்கு, அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க நமக்கு இலக்கு இருக்கணும். இரண்டாவது நமக்கு இச்சை அடக்கம் இருக்கணும். வேதப்பட்ட சொல்லுது, ஒன்று குறந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்றவைகள் எல்லாம் வேதத்தில் இருக்கான்னு கொஞ்சம் கவனிங்க பாருங்க. ஒன்று குறந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க தயவு செய்து. 24-25 வசனத்தை நாம் வாசிக்கிறது. ஒன்று குறந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் 24-25 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
ஆயினும் ஒருவேளை பந்தயத்தை பெறுவார்கள் என்று அறிவியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள்.
பந்தயத்துக்கு போராடு, அதாவது ஓடுகிற எல்லாரும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். படிங்க.
அவர்கள் அழிவில் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
இப்ப எனக்கு கவனிங்க, ஓடுகிறவர்களை விட இந்த உலகத்துல இருக்கிற ஓட்டங்களிலே ஓடுறவர்களுக்கு அவங்களே அவங்களுடைய இலக்கு என்ன? அவர்கள் பரப்புகிற பரிசு பொருள், அது அவங்களுடைய இலக்கு. சோ அதற்கு இச்சையடக்கமாக இருப்பார்கள் சொல்லி வேதத்துல இந்த பத்திரம் சொல்றது. இப்ப என்ன கவனிங்க, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாக ஓடி முடிக்க தேவ பிள்ளைகளுக்கு தேவை இச்சை அடக்கம். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க மிகப்பெரிய ஒரு சத்தியம். இதை நாம கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்க, சொல்ற கொஞ்சம் கேளுங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளேயும் இந்த இச்சை இருக்கும். But we have to control by the power of the Holy Spirit. Nobody can say that I have no any lust in my life or in my heart. எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட்ட ஒருவரும் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்விலே இச்சையே இல்லைன்னு சொல்லு. அப்படின்னா அவர் சூப்பர் நேச்சுரல் பர்சன், அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கார். பட் வி ஆர் ஸ்டில் இன் பிளட் அண்ட் ஃபிளஷ். நாம் இன்னும் மாமிசத்திலும் ரத்தத்திலும் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நாம் இன்னும் மறுரூபமாக என்பதை நாம் மறந்துடக்கூடாது. என்ன கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நாம் ஓடி முடிப்பதற்கு இரண்டாவது காரியம், நமக்கு இருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் இச்சை அடக்கம் சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம பார்க்கும் பொழுது இச்சையினாலே வீழ்ந்து போன பல மனுஷர்களை கூட நாம பார்க்கிறோம். அதாவது தேவனாலே நியமிக்கப்பட்டும் தேவனாலே எழுப்பப்பட்டும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டும் தேவனாலே அழைக்கப்பட்டும் தேவன் நியமித்த கிரியைகளை செய்து முடிக்க முடியாமல் போய்விட்ட பல பலரை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே நான் சொல்ல கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் இந்த இச்சை இருக்குது. ஏன்னா நாம இன்னும் மாமிசத்துல ரத்தத்துல தான் இருக்கிறோம், மறந்துடாத. ஆனால் நீ இந்த இச்சைகளை தேவ ஆவி பலத்திலே, யூ ஹாவ் டு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், உன்னை நீ கட்டுப்படுத்த தெரியணும். அப்படி இல்லாவிட்டா மிருகங்களுக்கு ஒப்பாக இருப்போம். மிருகங்கள் இச்சைகளை கட்டுப்படுத்த, ஆனா மனுஷர்களை தேவ பிள்ளைகள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாகவே போதிக்குது. நாம் தேவ பிள்ளைகள் என்கின்ற அந்த லட்சணம் நம்முடைய வாழ்வில் தெரியணும். ஆகவே இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்டதை மிச்சித்து கண்டபடி நாம வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவே உண்மை நேசிக்கிறேன் சொல்லி நாம சொல்வதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு காரியம் என்பதை தாழ்மையோடு சொல்றேன். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இச்சை அடக்கம் மிக மிக அவசியம். சரி, நேரம் போகிறபடியால வேதத்திலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். ஒன்று யோவான், சீக்கிரம் திருப்பிக் கொள்ளு. ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் சொல்றேன், திருப்பி பாருங்கம்மா, திருப்பி பாருங்க. நான் சொல்ற வசனத்துல பைபிள்ல இருக்கட்டு பாருங்க. ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 16-17 படி. ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 16-17 எல்லாம் எடுத்து பாருங்க. நான் சொல்ற வசனம் இருக்க,
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்,
மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும்,
ஜீவனத்தின் பெருமையுமாகிய
உலகத்தில்
உள்ள எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல.
இவைகள் பிதாவினாலே உண்டானவைகள் அல்ல,
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
உலகத்தினால் உண்டானவைகள் இச்சைகள். நான் சொல்றத கவனிங்க, இச்சை தேவனால உண்டானது அல்ல, அது உலகத்தினாலே உண்டானது. இப்ப நாம இப்படி இன்னும் உலகத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. அடுத்த வசத்தை படி, அப்பதான் புரிய முடியும்.
உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும்.
தேவனுடைய
சித்தப்படி செய்கிறோனோ என்றென்றைக்கு நினைத்திருப்போம்.
ஆகவே என்ன கருமாதவர்களே, கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, மாமிசத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் பிசாசுல சரக்கு. இதெல்லாம் பிசாசு நமக்குள்ள விதைக்கிறான். இவைகளை வச்சுதான் ஜனங்களை ஆட்டிப்படைக்கிறான் பாருங்களேன். இவைகளை கொண்டுதான் தேவ பிள்ளைகளையும் பின்வாங்க பண்ணுகிறான் பாருங்களேன். உலகத்தின் காரியங்களை காட்டி இச்சித்து அவைகளை பின்வாங்க பண்ணுகிறான் பாருங்க. இடையே இந்த டிவியில பாத்தீங்களா இருந்தா, டிவியில பாத்தீங்களா இருந்தால் அநேக வேவும், அநேக அட்வர்டைஸ்மெண்ட், அநேக விளம்பரங்கள். இந்த விளம்பரத்துல இருக்கிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, அப்படிங்க. எந்த விளம்பரமும் 23 செகண்ட்க்கு மேல போய்த்தான் ஆகும். ஏன் தெரியுமா? 23 செகண்ட் வரைக்கும் ஒரு காரியத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தா அந்த காரியம் உங்க மைண்ட்ல பதியுமா, உளவியல் ரீதியா, சைக்கலாஜிக்கலா? ஆகவே பொதுவாக எல்லா விளம்பரமும் 23 செகண்ட்க்கு மேல இருக்கும். சோ அந்த விளம்பரங்களை போட்டு ஜனங்களை கவர்ந்து கொடுக்கிறார். மனுஷன் அவைகளை பார்த்து இச்சுக்கிறான், பாவத்தில் விழுந்து போகிறான். தன் மனோநிலையிலே பாவத்தில் விழுந்து போகிறான். எனக்கருமான தேவோட கட்டி போட்ட மனுஷனை போல பிசாசு மாத்தி விடுறாள். பல பராக்கிரமசாலிகளை பிசாசு கெடுத்து போட்டாரு. எனக்கு தேவனுக்கென்று வல்லமையாக வைராக்கியமாக ஜொலித்த நட்சத்திரங்கள் இன்றைக்கு வெளிச்சம் இல்லாமல் இருண்டு போய் கிடக்கிறதே வேதனை மிக்க காரியம். எனக்கருமான தேவோட பிள்ளைகளை நான் சொல்றதை கவனிங்க, இச்சு எனக்கும் மிக மிக அவசியம். சோ இது தேவனாலே உண்டானது அல்ல. சோ இப்படி நாம பார்க்கும் பொழுது வேதத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இச்சையினாலே விழுந்து போன காரியத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக, பராக்கிரமசாலி பயங்கரமான ஒரு தேவனுடைய மனுஷன் அவனை குறித்து பார்த்தால் ஆச்சரியமாக. நியாயாதிபதி புத்தகம் சீக்கிரம் பாருங்க, நியாயபதி புத்தகம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, 14:1-14 எல்லாம் எடுக்கோமா திருப்புங்க, நியாயபதிகளின் புத்தகம் 14:1 பாசம்.
சிம்சோன் சிம்நாத்து போய் சிம்நாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு,
நல்ல காரியம், ஒரு பெண்ணை கண்டு
திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி,
சரி, சிம்நாத்துக்கு போய் அங்க ஒரு பெண்ணை கண்டாரா, பெருத்தஸ்தரம் இல்லாதவர்கள் மத்தியில போய் பெலிஸ்தர்கள் மத்தியில போய் ஒரு பெண்ணை கண்டாரா. அப்ப ஒரு பெண்ணை கண்டு போய் தாயிடம் போய் சொன்னாரா, இந்த பெண் எனக்கு வேணும். இப்படி வையுங்க, 16:1 படிங்க, 14:1 படிச்சீங்க அல்லவா, 16:1 படிங்க, 16:1.
பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்.
கண்டு அவளுக்கு இவன் இருக்கிற பெரிய பலவீனம் அதான், பராக்கிரமசாலி. அவள் செஞ்ச கிரியைகளை செயல்களை பார்த்த நமக்கு மெய்சி இருக்குது. அப்படிப்பட்ட பயங்கரமா தேவ பலத்தை பெற்று அவன் செய்த 20 வருஷம் அவன் இஷ்டவேரை நியாயம் விசாரித்திருக்கிறான். பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆனா அவனை இருந்த ஒரு பெரிய வீக்னஸ் அது, என்ன தெரியுமோ, கண்டதையெல்லாம் இச்சிப்பான். ஆகவே அந்த இச்சையினாலே அவன் பாவத்திலே விழுந்தான்னு சொன்ன பாக்குறோம். ஆனா ஒரு ரகசியம் தெரியுமா, சொல்ல கவனிங்க, எந்த கண்களினாலே அவன் இச்சித்தானோ பெலிஸ்தர்கள் அவனை பிடித்த போது முதலாவது செய்த காரியம் என்ன தெரியுமோ, அவன் கண்களை பிடிக்கிறான். ஹலோ, சொல்றவங்களுக்கு புரியுதா, எந்த கண்களினாலே இச்சித்து பாவம் செய்தாரோ பெரிஸ்தர்கள் அவனை பிடித்து கட்டின போது அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமோ, அவர் கண்களை, எந்த கண்களினாலே நீ பார்த்து இச்சித்தாயோ, எந்த கண்களினாலே பார்த்து இச்சித்து தேவ பலத்தை இழந்தாயோ, எந்த கண்களினாலே பார்த்து இச்சித்து தேவன் உன்னை விட்டு விலகினாரோ, அதே கண்களை என்ன சொல்ற அவர்கள் பிடிக்கிறான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளையே, கண்களின் இச்சை மிக கவனமாக இருக்கணும். பார்வையிலே பயங்கரமான பார்வை, இச்சையான பார்வை. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கவனமாக இருக்கணும். இதனாலும் என்னவோ, இந்த கண்களை குறித்து வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவ சொல்லும் பொழுது, கண்ணானது சரீரத்துக்கு விளக்கா இருக்குது, உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாக விரலாக இருக்கும் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நாம பார்க்கிற பார்வைகள் எப்படி என்பதை நாம் அறிவோம், தேவனும் அறிவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்றேன், இந்த கண்களின் இச்சை பயங்கரமான ஒரு காரியம். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் அந்த சம்பவத்துக்கு நாம் அறிவோமே, ஏவாளை குறித்து நாம பார்க்கும் பொழுது அவர் என்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை நீ புசிக்கவே புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்க நாளிலே சாகவே சாவாய். ஆனா சாத்தான் வந்து என்ன சொன்னா, நீ அதை புசித்தாலும் சாகவே சாக மாட்டாய். தேவன் சொன்னாரு, நீ அதை புசிக்க நாளிலே சாகவே சாவாய். ஆனா சாத்தான் வந்து சொன்னா, நீ அதை புசித்தாலும் சாகவே சாக மாட்டாய். ஏவாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பல, சாத்தான் சொன்ன வார்த்தையை நம்பிதான். அப்ப சொன்ன தெரியுமா, இதை நீ புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும். நான் யோசிக்கிறேன், ஏவாளுக்கு கண் கூட இருந்து, இதை நீ புசிக்கும் நாளிலே உன் கண்கள் திறக்கப்படும். இந்த வார்த்தையை ஏவாள் நம்பிதான், நம்பி அந்த பழத்தை பார்த்தாள், அந்த பழத்தை பார்த்தாள், அந்த பழத்தை பார்த்து அந்த பழத்தை இச்சித்து அது பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்கதுமாக இருந்தது. ஆகவே பார்த்தாள், பறித்தாள், புசித்தாள், பாவத்திலே விழுந்தாள். தந்தா விழுந்தால் பரவாயில்ல, அதை தன் புருஷனுக்கும் பங்கு போட்டுக் கொடுத்தாள். இன்றைக்கு யோசித்து ஆதாம ஆண்டவர் ஏதென்ன கொண்டது வைக்கும் பொழுது, உலகத்திலே முதல் தோட்டத்தை உண்டு பண்ணிருந்தது நம்முடைய தேவன் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் என்ற தோட்டத்தை உண்டாக்கினார் தனக்காக அல்ல, தனக்கு மன மகிழ்ச்சியா இருந்த மனுஷனை வைக்கிறதுக்காக. எனக்கு அறிமுகங்கள், ஏதனைக்கின்ற தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஒரு வேலையை கொடுத்தார். ஆதாம் என்ன கொடுத்தார் தெரியுமா? அந்த தோட்டத்தை காக்கவும் அதை பண்படுத்தவும் ஆண்டவர் உனக்கு வேலை கொடுத்தார். தோட்டத்தை காக்கணும், இல்லாட்டி பண்படுத்தணும். நான் யோசித்து பார்த்தேன், தோட்டத்தை தான் காக்கல, மனைவியாவது காத்திருக்கலாம். நீ இதை புசிக்கு நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்ன வார்த்தை ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்லல, இந்த வார்த்தை ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். அப்பவே ஆதாம் இந்த வார்த்தை ஏவாளுக்கு சொல்லி இருக்கணும். நல்லா சொன்ன கவனிங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத். நீ இதை புசிக்கு நாளிலே சாகவாய் சாகவே சாவாய்னு சொல்லி ஆதாமுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தையை ஏவாளுக்கு அவன் சொல்லியிருக்கணும். இந்த கவிமான தேவனுடைய பிள்ளைகளை சொல்றது கவனிங்க, தோட்டத்தை தான் காக்காவிட்டாலும் தன் மனைவியை காத்திருக்கலாம். அவள் அந்த கனியை ஒருவேளை அந்த கனியை பறித்து புசிக்கும் பொழுது ஒருவேளை அவன் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கொள்ளு. ஆனா அந்த கனியை கொண்டு கொடுக்கும் பொழுதாவது ஏன் இதை புசித்தாய், நான் இதை புசிக்க மாட்டேன்னு சொல்லி அவன் சொல்றதாக பைபிள்ல இல்லவே இல்லை. அவனும் அதுல பங்கு போட்டான், பாவத்தில பங்கு போட்டான். புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்பீரா அவர்களும் பாவத்தை பங்கு போட்டான். அதை நான் நிறைய சொல்றது இந்த ஃபேமிலி சொல்ற கேளுங்க ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் கணவன் சத்தியத்துக்கு விரோதமாக நடந்தார், மனைவி அதை சுட்டிக்காட்டும். மனைவி சத்தியத்துக்கு விரோதமாக நடந்தார், பாவம் செய்தார், புருஷன் அதை சுட்டிக்காட்டும். ஏன்னா தேவன் குடும்பத்தில் திருப்தியா இருக்கணும், குடும்பத்துக்கு ஆண்டவர் தலைவராக இருக்கணும். அதே போல மனைவி வசனத்துக்கு சத்தியிருக்கிறவங்க புருஷன் அதை சுட்டிக்காட்டணும். ஏனென்றா இது தேவனுக்குள்ள நமக்கு இருக்கிற பொறுப்பு. நமக்கு என்ன போச்சுன்னு நாம இருக்க முடியாது, அல்லது அந்த பாவத்தில் நாம பங்குபடவும் கூடாது. என் சத்தியத்தின்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நாம் இந்த காரியத்தில் தேவனுக்கு முன்பாக நேராகணும், சீராகணும், பாவத்துக்கு ஒத்து போகாது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, பாவத்துல பங்கு போடாது. அது சொந்த சகோதரமாக இருந்தாலும் சரி, ரத்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த பாவத்துல நீ பங்கு போடாத, தேவனை துக்கப்படுத்தாது. Take a step for Christ because you are a child of God. ஓட்டத்துக்கு விசுவாச ஓட்டத்திற்கு இச்சை அடக்கம் மிக மிக அவசியமாகும். நம்பர் 3, ஓட்டத்துக்கு முதலாவது இலக்கு இருக்கணும் சொன்னேன், ரெண்டாவது இச்சை அடக்கமா இருக்கணும்னு சொன்னேன். இந்த இச்சை அடக்கத்தை கொண்டு சொல்லும் பொழுது முதன் முன்பினார் செய்த பிரசங்கத்தில் உங்களுக்கு திரும்பினா அவங்களுக்கு யோசுவான சரித்திரத்தில் எரிகோ நகரில் நடந்த சம்பவம், 7 யோசுவா 7 21 வசனத்தை பார்த்தீங்களா இருந்தா, ஆகான் என்கின்ற ஒரு மனுஷன் ஆகாத பொருட்களை திருடிட்டான், சாபமான பொருட்களை எடுத்துட்டான். வெள்ளிக்காசையும் நேர்த்தியான பாபிலோனி 50 வெள்ளிக்காசையும் நேர்த்தியான பாபிலோனிய சேனையும் சால்வையும் ஒரு தங்க பாலத்தை கண்டு அவன் எடுத்துட்டான். அதை கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டான்னு சொல்லப்பட்டு, கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, அன்பு கொடுக்கும், இச்சை எப்படி எடுக்கும், the love will give, the lust will take. அன்பு கொடுக்கும், இச்சை எடுக்கும். தேவன் நம்முடைய ஒரே பாடுற குமாரி விசுவாசிக்கிறவோ அவர் கிட்டு போகாமல் அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார், அன்பு கொண்டார், கொடுத்தார். கருபர தேவனுடைய பிள்ளைகளை இச்சை குறித்து நாம் கவனமாக, சில வேளைகளிலே பல வேளைகளிலே நம்முடைய வாழ்விலே இருக்கிற இச்சைகள் நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ அல்லது தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறதோ, காட் நோஸ் எவ்ரிதிங். போகட்டும், முதலாவது இலக்கு இருக்கப்பட்டு இரண்டாவது இச்சை எடுக்க. நம்பர் 3, நம்முடைய ஓட்டத்துக்கு விசுவாச ஓட்டத்துக்கு தேவையான மூன்றாவது காரியம், நான் வாசித்த வேத அதே வேதப்பதி எப்படி 12:1 கடை சொல்லப்படுது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு உடக்கணும். சோ மூணாவது விசுவாச ஓட்டத்துக்கு தேவையானது பொறுமையாகும். திரும்ப சொல்றேன், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிறதுக்கு பொறுமை மிக அவசியம். பலருக்கு விசுவாசம் இருக்குது ஆனா பொறுமை தான் இல்லை. இதை குறித்து விபரிக்கவா, எனக்கு அறிமான தேவ பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று நாம யாக்கோபு ஒன்று முதலாம் அதிகம் பன்னாமத்தில் நினைக்கிறேன். பாருங்க என்ன கரிமானவர்களே, என்ன கவனிங்க, அவருடைய வாழ்விலே இத்தனை சோதனைகள் வந்தோம், இத்தனை வேதனைகள் வந்தோம், அவருடைய விசுவாசத்துக்கு பல நெருக்கடிகள் வந்த போதும், பல சோதனைகள் வந்த போதும் தன் விசுவாசத்திலே பொறுமையோடு இருந்தான். ஆகவே யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே என்று வேதம் தெளிவாய் சொல்றது. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாச ஊட்டத்திலே நமக்கு பொறுமை இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாமை நாம் அறிவோமே. இப்ப நான் சொல்ல கவனிங்க, ஒரு நாள் ஆண்டவர் டெண்டுக்குள்ள இருந்து ஆபிரகாம் வெளியில வான்னு சொன்னார். வானத்தை அண்ணாந்து பாருங்க, நட்சத்திரங்களை என்ன கூடுமான என்னன்னு சொன்னார். இப்படமாக ஒரு சந்ததி இருக்கும், ப்ரோமிஸ் பண்ணியாச்சு, வாக்குத்தத்தம் கொடுத்து கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்துக்கு அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆறு விசுவாசிகளின் தகப்பன் எனப்பட்ட ஆபிரகாம், தேவன் சொல்லிட்டார், உன் சந்ததிக்குள்ள உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று முதல் அவனை அழைத்த போதே இவரே 12 அதிகாரத்தில் 1-3 வசனத்திலும் உன் சந்ததிக்குள் உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார் சரி ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணியும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் அவன் வெயிட் பண்ண வேண்டியது, பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது. எனக்கு யோசிக்கும், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் தன் விசுவாசத்தை பிடித்துக் கொண்டு பொறுமையோடு காத்திருந்தார். இந்த சபை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து எனக்கு சில வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் பேசுவதை நீங்க கேட்காவிட்டாலும் அவர் கேட்கிறார் என்பதை நான் அறிவேனே. எனக்கு ஆண்டவர் சபை குறித்து ஊழியத்தை குறித்து தந்த வாக்கு தத்தங்களை அவ்வப்போது அன்றாட என் ஜெபத்திலே நான் சொல்லி 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 நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன் நான் இதை சொல்ல தெரியுமா, ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணது சரி, அந்த வாக்குத்தம் நிறைவேற நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே சரியான விசுவாசத்திற்கு சரியான பொறுமை அவசியம். அதுவே நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு நமக்கு பொறுமை மிக அவசியமாக வேண்டியிருக்கிறது. சில வேளையில நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், அப்படி செய்யும், இப்படி செய்யும், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு நெருக்கமா இருக்குது, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், அப்படி நாம ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்கு இதுவரைக்கும் ஒருவேளை அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கல. நானும் சில ஜெபங்களை வருஷக்கணக்காக ஆண்டவரத்தில் ஜெபம் பண்றேன், வருஷக்கணக்காக தேவன் அறிவாரு, வருஷக்கணக்காக சில ஜெப குறிப்பு இடத்துல இருக்குது, இன்னும் அதுக்கு பதில் இல்லை. இதனால என்ன, அவருடைய காலக்கிரமத்தில் அவர் செய்வது செய்வார். ஆகவே அதை அதனதின் காலத்தில் அதை நேர்த்தியாக செய்கிற தேவன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய அவசரத்துக்கு ஆண்டவரை வளைக்க முடியாது, அவருடைய காலகட்டம் வரும் வரைக்கும் நான் பொறுமையோடு விசுவாசத்திலே காத்திருக்க வேண்டியிருக்கிறது. சோ உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், உங்களை குறித்து சில தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற விசுவாசத்திலே நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கப்படும். தேவன் தந்த வாக்கு தத்தங்களை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி தெரியுமோ, நாம பொறுமை இழந்து விசுவாசத்தை இழந்து போகும் பொழுது தேவன் நமக்கு வாக்கு பண்ண காரியங்களை நாம இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, கானானுக்குள்ளே நான் உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார் என்பதை நாம் அறிவோமே. ஆனால் அழைத்த ஜனங்கள் ஆண்டவர் சொன்னபடி கானானுக்குள்ள போக முடியாமல் போய்விட்டது. காரணம் என்ன, அவர்களுக்குள்ள ஏற்பட்ட அவவிசுவாசம் என்று நாம் அவர்களுக்கு பொறுமை இல்லை, அடிக்கடி முறுமுறுத்தார்கள். எங்கு பொறுமை இல்லையோ சொல்லுங்க, எங்கு பொறுமை இல்லையோ அங்கே முறுமுறுப்பு இருக்கும், எங்கு பொறுமை இல்லையோ அங்கே இறைச்சல் இருக்கும். என கருமானவர்களே, இவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனை கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். முறுமுறுப்பு அவவிசுவாசத்தின் ஒரு அடையாளம் என்பதை நான் உங்களுக்கு சத்தியத்தின்படி சொல்லட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரம காணனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இஷ்டபேரர்கள் அவவிசுவாசத்திலே அவருடைய பிணங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிட்டது. நமக்கும் தேவன் பரம காணனாகிய பரலோகத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இச்சு இறக்கத்தோடு நாம் ஓட வேண்டும். அது மாத்திரமில்ல, பொறுமையோடு நாம் ஓடணும்படி நாம் சத்தியத்தின்படி நாம் சொல்றேன். ஆகவே ஆண்டவருடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் பொறுமையோடு காத்திருந்த சத்தியத்தின் படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க நமக்கு பொறுமை அவசியமாகும். நம்முடைய செபங்களுக்கு ஆண்டவர் பதிலளிக்க நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள நமக்கு பொறுமை மிக மிக அவசியம். நம்முடைய அவசரத்துக்கு ஆண்டவரை வளைக்க முடியாது. அவருடைய காலகட்டத்துக்கு நம்மை நாம் பொறுமையோடு விசுவாசத்தில் காத்திருக்கப்படும். அதுதான் தேவனுக்கு மகிமை புரியும் என்று சொல்றேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. சோ இப்ப விசுவாச ஓட்டத்தை எப்படி ஓடணும் சொல்லி நாலு குறிப்பு சொல்லியிருந்தேன். ஒன்று, முதலாவது இலக்கை நோக்கி ஓடணும். இரண்டாவது இச்சை அடக்கத்தோடு ஓடணும். மூணாவது பொறுமையோடு முடிக்கணும். கடைசி பைனலி விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். படிங்க ரெண்டு திமுத்தி இல்லையா, ரெண்டு திமுத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம். எல்லாரும் படிங்க. நான் சொல்ற வசனங்கள் வேதத்துல ஆதாரம் இருக்குதா என்பதை கொஞ்சம் அலசி பாருங்க. ரெண்டு திமுத்தி நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனமா படிங்க.
நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
என்ன கவனிங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து. நல்ல போராட்டம் என்ன போராட்டம்? நல்ல போராட்டம் விசுவாச போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டத்தை முடித்தாரு? தன் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்தார். ஆவிசுவர விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு அடுத்த அதை கீழே சொல்ற. நல்ல போராட்டம் அது விசுவாச போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? தனக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்தார். விசுவாசத்தை காத்துக்கொண்டார். இது முதல் அடுத்த வசனம் வெளிப்படுத்தி, இது முதல் நியாயாதிபதி ஆகிய கர்த்தர், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. படிங்க, இது முதல்
நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
எப்பொழுது? தன் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது. பவுலே, உன் ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கும் பொழுது உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரேட் கன்ஃபர்மேஷன் இன் இஸ் லைஃப், இன் இஸ் மினிஸ்ட்ரி. என்ன கவனிங்க, தன்னுடைய அந்திய காலத்திலே அவன் மறிக்கிற நாட்கள் வரும் பொழுது பவுல் எழுதின கடைசி நிருபம் இதுதான். ரெண்டு திமுத்தி, என் குமாரனாகிய திமுத்தி, நான் பெத்தவனே, நான் வளர்த்தவனே, நீ இப்படி இப்படி எல்லாம் இருறா என்று சொல்லி அவனுக்கு உருக்கமாக எழுதின அந்த கடிதங்களை அடிக்கடி நான் விரும்பி படிக்கிற வேத பகுதி அந்த இரண்டாவது ரெண்டு திமுத்தி. ஒரு பெத்த பிள்ளைக்கு எழுதுறது போல அவனுக்குள்ள இருந்த அனைத்து வாரங்களை கொட்டி அப்படியே எழுதியிருக்கிறார். பாருங்க, என் குமாரனாகிய திமுத்தி, நீ கிறிஸ்து இயேசுவோட கிருபையில பலப்படு அப்படின்னு சொல்றாரு. அந்த முதலாம் திமுத்தி இரண்டாவது எவ்வளவு ஆலோசனைகளை திட்டமும் தெளிவுமாக எழுதி அடுத்த தலைமுறை ஆயத்தப்படுத்தி போயினாரு அந்த அரும்பெரும் தலைவன். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, இவர் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடுங்க. என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டம். அடுத்து சொல்றாரு விசுவாசத்தை காத்து. இது முதல் என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன். பாருங்க, இது முதல் ஓட்டத்தை ஓடி முடித்து தேவனுடைய சன்னிதியை நாம் பிரவேசிக்கும் பொழுது நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படுது. ஆகவே ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீதியின் கிரீடம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்றேன். கர்த்தருடைய நான் சொல்றது சத்தியம். ஐ ஸ்பீக் தி ட்ரூத். விசுவாச ஓட்டத்தை நேர்த்தியாக, சீராக, வெற்றிகரமாக ஓடி முடிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீதியின் கிரீடம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை வைத்திருக்கிற சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். ஆகவே உன் கண்களின் பார்வைகளை தெளிவாக்கு. இயேசுவை நோக்கி ஓடு. இலக்கை விட்டுவிடாதே. இச்சை அடக்கவனாக இரு. கண்டதையும் மிச்சிக்காத. யூ ஹேவ் டு ஹேவ் எ கண்ட்ரோல் இன் யுவர் லைஃப். உன்னை கட்டுப்படுத்த உனக்கு தெரியணும். அது மாத்திரமில்ல, எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளை, பொறுமையோடு ஓடணும். அது மாத்திரமில்ல, நம்முடைய ஊட்டத்தை ஓடி முடிக்கணும். இடையில விட்டுக்கூடாது. அந்தோ எத்தனையோ நல்ல தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் ஓடினார்கள், இடைநடுவிலே விட்டு விட்டார்கள். ஆனா நீயோ தேவனுடைய மனுஷனே, உனக்கு தேவனால அல்லப்பட்டிருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தை இடையில விட்டு விடாமல் நீ ஓட்டத்தை ஓடி முடிக்க பிரயாசப்படு. அதுக்கு என்ன கிரயம் செலுத்த வேண்டி வந்தாலும், இந்த உலகத்துல என்ன கிரயம் செலுத்த வேண்டி வந்தாலும், இந்த உலகத்துல என்ன கிரயம் செலுத்த வேண்டி வந்தாலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கணும். நீ உன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். இடையில விட்டியோ நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இடையில விட்டியோ நீ தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இந்த உலகத்தின் காரியங்களும், இந்த உலகத்தின் கவர்ச்சிகளும், இந்த உலகத்தின் பொருட்களும், இந்த உலகத்தின் இச்சைகளும் உன் ஓட்டத்தை தடை செய்யாதபடி நீ உணர்வுள்ளவனாக இருக்கணும். நீ தேவன மகளாக இருக்கணும், தேவன மகனாக இருக்கணும். சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம். எத்தனையோ பேர் தங்களை ஓட்டத்தை இடையில விட்டுவிட்டார்கள். அருமையாக தேவன் கொடுத்த அழைப்பு, தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த கிருபைகள், தேவன் கொடுத்த அழைப்பு எல்லாவற்றையும் விட்டு அந்தோ இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு ஈடு கொடுத்து, இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு வளைந்து கொடுத்து அம்மோ என்று போய்விட்டார்களே. முடிவு பயங்கரமாக இருக்கும். நீயோ தேவனுடைய மனுஷியே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை கவனி உன் ஓட்டத்தை ஓடி முடிக்க பிரயாசப்படு. உன் விசுவாச ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கும் பொழுது உனக்கு நீதி கிரீடம் ஆண்டவர் இயேசு வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஓட்டத்தை நீதான் ஓடி முடிக்கணும். ஹலோ, உன்னுடைய ஓட்டத்தை உனக்காக இன்னொருவர் ஓட முடியாது. எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்க ஓட்டத்தை நான் தான் ஓடணும். சில நேரத்தில் எல்லாராலும் கைவிடப்படலாம், சில நேரத்தில் மற்றவர்களால நாம புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கலாம், சில நேரத்தில் மற்றவர்களால நாம விளங்கிக் கொள்ளாமல் இருக்கலாம், சில நேரத்தில் மற்றவர்களுக்கு நாம வினோதமான ஒரு பொருளாக இருக்கலாம், சில நேரத்தில் மற்றவர்கள் நாம ஒரு புதுமை போல தோணலாம். ஆனால நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கணும். உன் ஓட்டத்தை நீதான் ஓடணும். உனக்காக இன்னொருவர் ஓட முடியாது. Somebody can help you. யாராவது உனக்கு ஓடுறதுக்கு உதவி செய்யலாம், ஆனா உன் ஓட்டத்தை நீதான் ஓடி முடிக்கணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 11 அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவனால் தங்களுக்கு கொடுத்த விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்து பரலோகத்தில் பிரவேசித்து இன்றைக்கு அவர்கள் நாம் எப்படி ஓடுகிறோம், எப்படி வாழுகிறோம், எப்படி என்ன நீ எங்கே ஓடுகிறாய்? உடைய வாழ்க்கையில எது முக்கியம்? நான் உனக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன், நான் உனக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்றேன். உனக்கு தெரியும் வாழ்வு நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இப்படி பல போதனைகள் நீ கேட்டிருக்கலாம், இப்படி பல செய்திகளை கேட்டிருக்கலாம். பட் நான் உனக்கு அறைவுகள் கரைகுகள் கொடுக்க, சத்துரு உனக்கு வச்சிருக்கிற கண்ணிகளை கொடுத்து ஜாக்கிரதையாக்குது. இந்த உலகத்தின் கவர்ச்சிகளுக்கும், இந்த உலகத்தின் இச்சைகளுக்கும் நீ வளைந்து கொடுக்காமல் உன் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்தாதான் நீ பல்லவத்தில் பிரவேசிக்க முடியும், உனக்கு நீதி கிடும் ஆண்டவர் இயேசு தர முடியும். அல்லது போனால் நானும் இந்த உலகத்தில் மற்றவர்களை செத்து மடியுதாமே. எனக்கு அறிமா தேவட ஜனமே, தேவட வசனத்துக்கு செவிகள். கலாத்திய நிருபம் கலாத்திய நிருபம் 5 7 வசனம் படிங்க. எல்லாரும் படிங்க, நான் சொல்ற வசனத்தை பாருங்க. கலாத்திய நிருபம் 5:7 வசனம் படி.
நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள்,
நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே.
சத்தியத்துக்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்?
யார் எனக்கு நீங்க நன்றாய் ஓடினீர். கலாத்திய விசுவாசிகளே, கலாத்தி சபையில இருந்த விசுவாசிகளே, நன்றாய் ஓடினீர்களே, நன்றாய் விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கீங்களே, ஓடினீங்களே. உங்களை திசை கட்டு போக செய்தவன் யாரு? சத்தியத்துக்கு விட்டுக்கு உங்களை விலக செய்தவன் யாரு? அப்படிப்பட்டவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும் என்று கீழே சொல்லிக் கொண்டு போறாரு. எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, ஏன்னா அவன் சத்தியத்தினால அவன் பெற்றெடுத்தான் அந்த சபை. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைகள், ஜபங்கள், உபவாசங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள், இவைகள் மத்தியிலே அவர்களை பெற்றெடுத்திருக்க என்ன நடந்திருக்கிறது? என்ன கவனிங்க, கலாத்து சபை சரியாக நடந்து கொண்டிருந்தது, சரியான போதனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தது, சரியான உபதேசத்தில் வளர்ந்து கொண்டிருந்தது. திடீரென பார்த்தால் அந்த சபையிலே ஒரு தவறான உபதேசம் உள்ளே வர ஆரம்பி. அது என்ன உபதேசம்? விருத்த சேதனத்தை குறித்த உபதேசம். ஆகவே விருத்த சேதனை குறித்த உபதேசம் என்று சொல்லும் பொழுது அது நிச்சயமாக யூதர்களால் தான் வந்திருக்கணும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் தான் இந்த உபதேசத்தை, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட விருத்த சேதனம் முக்கியம் என்கின்ற உபதேசத்தை கொண்டு வந்தார்கள். எனக்கு அறிமானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிற்பாடு நமக்கு விருத்த சேதனம் இல்லை. அது வேதத்தின சத்தியம். இதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விருத்த சேதத்தை குறித்த உபதேசத்தை அவர்கள் இவர்களுக்குள்ளே கலாத்திய சபைக்குள்ளே யூதர்கள் கொண்டு வந்த போது சபையிலே குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய ஓட்டத்திலே தடங்கல்கள் ஏற்பட ஆரம்பித்தது. சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய இலக்கிலே அவர்கள் தவறுபடிய சொல்லுவார். சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, வரப்போற காரியங்களை முன்கூட்டி நான் சொல்றேன் கேளுங்க. தவறான உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் உன்னை இலக்க வைத்து விட்டு தவற பண்ணும். தவறான உபதேசங்கள் உன் விசுவாச ஓட்டத்துக்கு பெரிய தடையை கொண்டு வரும். ஆகவே நீ சரியான உபதேசத்தில் இருக்கணும், சரியான உபதேசத்தில் விளைச்சிருக்கணும். எல்லாவற்றையும் கேட்டு தலைகட்டு போயிடக்கூடாது, தறிகட்டு போயிடக்கூடாது. சரியான உபதேசத்தை கேட்டு சரியான விசுவாசத்தில் வளர்ந்து சரியாக உன் ஓட்டத்தை ஓடி முடிச்சு தேவட ராஜ்யத்தில் பிரவேசி கொண்டு சத்தியத்தின்படி நான் உனக்கு சொல்றேன். அறிமான தேவட பிள்ளைகளே, ஒரு தவறான உபதேசம் சபை முழுக்க கலப்பி, சபை முழுக்க என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து மறுபடியும் உங்களுக்குள்ளே உருவாக நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகின்ற என பெற்றெடுத்தவன் பாரு. ஆகவே நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாக மறுபடியும் நான் கற்பவேதனைப்படு சொல்லி அந்த தேவ மனுஷன் எழுதுறது அந்த கலாத்திய. எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டத்தை தவறான உபதேசங்கள் தவறி போக பண்ணும். இதை குறித்து நாம் யாத்திரை இருக்கணும். இப்ப நேரம் போட்டபடி நான் முடிக்க கவனிங்க. நமக்கு நியமிக்கப்பட்ட விசுவாச ஓட்டம் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. நம்பர் டூ, நமக்கு நியமிக்கப்பட்ட இரண்டாவது யோவான் 17 யோவான் 17 4 படிக்க சீக்கிரம் பாருங்க. நான் முடிக்கிறேன் சீக்கிரம். பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நீர்
பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படிக்கு நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து
முடித்தேன்.
பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை,
நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அல்ல கவனிங்க, ஆகவே பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்த சீ த வே என்ன மாதிரி அனுசம் தெரியுமா? பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நீர் நான் செய்யும்படி நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். அப்படியானால் இயேசு சொன்ன வார்த்தையின்படி நாம் விளங்கிக் கொள்ளுமாக இருந்தால், பிதா அவருக்கு நியமித்த கிரியைகள் எல்லாம் இந்த உலகத்தில் செய்து முடித்தார், ஆகவே பூமியில நான் மகிமைப்படுத்தேன் சொல்லி இயேசு சொல்றார். சோ எவர்கள் எல்லாம் தேவன் நியமித்த கிரியைகளை செய்கிறார்களோ செய்து முடிக்கிறார்களோ அவர்கள் இந்த பூமியிலே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். முதலாவது நாம பார்த்த நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், இரண்டாவது நமக்கு நியமிக்கப்பட்ட கிரியைகள். சோ கிரியைகள் என்ன? நமக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிற செயல்கள், திட்டங்கள், நோக்கங்கள், இவைகளை நாம் நிறைவேற்றி முடிக்கணும். சோ இவைகளை நிறைவேற்றி முடிக்கத்தான் நம்முடைய வாழ்வில பல தடைகள், பல போராட்டங்கள். சோ இவைகள் நம்முடைய வாழ்வில நிறைவேறாதபடிதான் சத்துரு பல விதத்துல வந்து நம்மை திசை திருப்ப பாக்குறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியத்துல நான் அதிக நேரம் செலவழித்து விட்டபடியா இதுல அதிக நேரம் செலவழிக்க நான் விரும்பேன். ஆனா ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுறேன் கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிதாவினாலே தனக்கு நியமிக்கப்பட்ட அனைத்து கிரியைகளையும் செய்து முடித்தார். அதுபோல உனக்கும் எனக்கும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிற செயல்கள், திட்டங்கள், நோக்கங்கள், ஊழியங்கள் பட்டவர் எடுத்து நீங்களும் நானும் செய்து முடிக்கணும். இடையில விட்டுறக்கூடாது. இதை நான் போன போல சொல்லல, அர்ப்பணிக்கப்பட்ட மனுஷன் தனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தில் சாகும் வரைக்கும் நிற்பான். அப்ப நாம கண்டுகொள்ளலாம் அவன் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லி. இடையில விட்டு போறவர்கள் எல்லாம் சில நேரத்தில் சில பேர் ஒரு பார சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ சுவிசேஷம் படிக்கணும் பாரம். நான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க, பாரம் கொஞ்சம் நாளைக்கு பிற்பாடு சிலையில போயிடும், ஆனா அழைப்பு அது சாகும் வரைக்கும் அவங்க விட்டு போவார். அதான் அழைக்கப்பட்ட மனுஷருக்கும் பாரத்துக்கும் உள்ள இருக்கும் மனுஷன் பாரம் கொஞ்சம் நாளைக்கு சுவிசேஷம் சொல்லுவோம் ஓடுவாங்க, பிற்பாடு அது போயிடும். ஆனா சுவிசேஷம் சொல்லுவதற்கென்று ஆண்டவர் பவுல போல சில பேர் புரித்தெடுக்க அழைக்கப்பட்டா, சுவிசேஷனாக அழைக்கப்பட்டுட்டா, அவன் எப்ப எங்கேயாவது கூட தனி ஓட்டத்தில் விடுங்க, அவன் சொல்லிட்டு இருப்பான், எனக்கு கார் வேணும், எனக்கு என்ன எனக்கு எனக்கு யாராவது வேணும், அல்லது எனக்கு ஏதாவது உதவி வேணும், அப்பொழுது நான் சுவிசேஷம் சொல்லுவேன். அப்படிலாம் ஏங்க, அவனுக்கு அந்த அழைப்பு இருக்கு பாருங்க. நான் சொன்னேன், எங்க விட்டாலும் எந்த பகுதியில் விட்டாலும் அவங்க சொல்லிட்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அவனுக்கு அந்த அழைப்பு இருக்கு, இறக்குமா சும்மா இருக்குமா, அதான் அழைப்பு. பாரம் இந்த பிரதேசத்திற்கும் மக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லியாச்சு முடிஞ்சு. ஆனா அழைப்பு அப்படி இல்லை, அது சாகும் வரைக்கும் அதுல நின்று கொண்டே இருக்கு. அதுதான் நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து சேதிக்கு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நியமிக்கப்பட்ட ஊழியங்கள், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க செயல்கள், இவைகளை நாம் செய்து முடிக்கணும். சோ இதை குறித்து சொல்லும் பொழுது, இதை கவனிங்க, இதை குறித்து சொல்லும் பொழுது, இப்ப எபேசியர் 2:10 படிக்க, சீக்கிரம் எபேசியர் 2:10 படிக்க, எபேசியர் 2:10.
ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய
என்னவென்றால், கிறிஸ்து இயேசுக்குள்ள நாம் நற்கிரியைகளை செய்யறதுக்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். இது ஒண்ணு. ரெண்டு, யோவான் 6 நினைக்கிறேன், யோவான் 6 நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், 28:29 யோவான் 6:28-29 நீ அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை அப்படின்னு சொல்லும். சோ இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியை. சோ நீங்களும் நானும் இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்தபடியால் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கர்த்தரே நாமத்தை ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கப்பட்டு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்யறதுக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நாம பிறக்கும் பொழுது பாவியாக பிறந்தோம், ரட்சிக்கப்பட்ட போது தேவனுடைய பிள்ளைகளாகிட்டோம். பிள்ளைகளாகிய நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது வேதம் நமக்கு சொல்லுது. ஆகவே நற்கிரியைகள் எவை என்பதெல்லாம் இனி நாம் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்க நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் வேதத்தை பார்த்து அதை கண்டுகொள்ளலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நற்கிரியைகளை நாம் செய்யணும். இதை குறித்து ரெவலேஷன் 3:1 நினைக்கிறேன், 3:1
தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவியரையும் 7 நட்சத்திரமே உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன்.
நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய்
இருக்கிறாய். இதை குறித்து பேசல, இந்த கவனிங்க, 7 சபைகளுக்கும் இயேசு இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். என்ன வார்த்தை தெரியுமா? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை, உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். அர்த்தம் என்ன? சபையில இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் கிரியைகளையும் ஆண்டவர் இயேசு அறிந்திருக்காரு. சத்தியத்தை அவன் நீ மறைவில செய்யலாம், வெளிப்படையா செய்யலாம், நல்ல நோக்கத்தோட செய்யலாம், தீய நோக்கத்தோட செய்யலாம், செய்ய வேண்டியவர்களை செய்யாமல் விடலாம், அதற்கு ஏதாவது சாட்டுப்போக்களை சொல்லலாம். ஆனா ஆண்டவர் வசனம் சொல்லுது, உன் செயல்களை, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சோ இதே இயேசு 22 சொல்லும் பொழுது, இதோ சீக்கிரமாக நான் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருதுன்றார். அப்ப இயேசு நான் சீக்கிரமாக வருகிறேன், நீ நன்மை செய்தியோ தீமை செய்தியோ அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கார். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த குறுகிய காலத்தில் நமக்கு இருக்க சுகத்துக்கும் பலத்துக்கும் ஆற்றலுக்கும் அறிவுக்கும் வசதிக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றத்தக்காய் கத்தர் நம்பி நற்கிரியைகளை நாம் செய்வோம். ஆண்டவர் நியமித்த கிரியைகளை செய்வோம். நமக்கு வசனம் தெரியும், ஆனா வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது எல்லாம் பிரச்சனை. நமக்கு வேதம் தெரியும், ஆனா வேதத்துக்கு ஒப்பு கொடுக்கிறது எல்லாம் சீக்கிரம். So don't try to reject the word of God in your heart when you heard the word. It is terrible. Support. மூணாவது சொல்லிடம் முடிக்கிறேன், எபிரேயர் 9:27. முதலாவது தேவனால் நமக்கு நியமிக்கப்பட்ட, முதலாவது நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், இரண்டாவது நமக்கு நியமிக்கப்பட்ட கிரியைகள், மூன்றாவது நமக்கு ஒரு காரியம், இன்னொரு காரியம் நியமிக்கப்பட்டது. அதை நாம் பார்த்து முடிப்போம். 9:27 எபிரேயர் படிங்க. 9:27 எபிரேயர் படி.
அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும்,
அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும்,
பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும்,
பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும்
மனுஷருக்கு நியமிக்கப்பட்டபடியே.
மேற்சொன்னது ரெண்டும் நல்லதுதான், ஆனா மூணாவது நியாயத்தீர்ப்பு அடைவதும் ஒரு தடவை, பல தடவை இல்லை, ஒரே தடவை. நியாயத்தீர்ப்பு அடைவதும் ஒரு தரம் மறிப்பது. வேற போட்டது கூட நான் முடிக்கிறேன். சொல்ல கேளுங்க, தம்பி தங்கச்சி அண்ணமாரு அக்கமாரு, நாம் எல்லோரும் ஒரு நாளைக்கு மறிப்போம். இது நமக்கு நியமிக்கப்பட்டாச்சு. மரணம் தேவனாலே உண்டானதல்ல, மனுஷனை சாகரத்துக்கு ஆண்டவர் படைச்சதும் இல்லை. ஆனா மனுஷ மரணத்தை தேடிக்கொண்டார். ஆவிதான் வேறு சொல்றது, பாவத்தின் சம்பளம் மரணம், வேஜ் ஆஃப் தி சின் இஸ் டெத், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படியானால் மனுஷன் பாவம் செய்ததினால் மரணத்தை தழுவி கொண்டார். சொல்றது பிள்ளைகள், ஆண்டவர் ஆதியில் ஆதாம சாகரத்துக்கு படைக்கிறது, ஆனா அவன் பாவம் செய்து சாப தேடிக்கொண்டார். சோ பாவத்தின் வெளிப்பாடு, பாவத்தின் சம்பளம் தான் மரணம். சோ நாம் எல்லாரும் சரீரப்பிராகமா ஒரு நாளைக்கு நாம் மறிக்கத்தான் போறோம். சரத்தை விட்டு நம்முடைய ஆவி புரியும் பொழுது, நம்முடைய ஆவி தேவனிடத்தில் பிரவேசிக்கும். தேவன் அதற்கு இன்னொரு மேனியை கொடுப்பார். அதான் அழிவில்லாத சரீரம், அதான் மகிமை சரீரம். நான் இயேசுவை போல அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்பவன். வேதம் அதை குறித்தும் சொல்லுது. எனக்கு அறிமானவர்களே, நான் ஏன் இதை சொல்றேன்டா, இந்த உலகத்துல பிறந்த நீ ஒரு நாளைக்கு நீ மறிக்கணும். நான் கருங்க சொல்வது உண்டு, தொடக்கம் என்று ஒன்று இருக்குமா இருந்தால் முடிவு என்பது கட்டாயம் ஒன்று இருந்தாரா? ஆரம்பம் என்று ஒன்று இருக்குமா இருந்தால் முடிவு என்பது நிச்சயம். டேக் எனிதிங். இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்திருக்குது, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவும் இருக்குது. ஆரம்பத்தை குறித்தும் வேதம் சொல்லுது, உலகத்தின் ஆரம்பத்தை குறித்தும் வேதம் சொல்லுது, உலகத்தின் முடிவு குறித்தும் வேதம் சொல்லுது. சோ உனக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, உனக்கு ஒரு முடிவு இருக்குது, எனக்கு ஒரு ஆரம்பம் இருக்குது, எனக்கு ஒரு முடிவு இருக்குது. இந்த குறுகிய காலத்துல தான் எதற்காக வாழப்போவேன்? நான் இந்த வருஷத்துக்கு முடிவு சொன்னேன் இல்லையா, ஒரு வருஷம் முடிஞ்சா கவலை இல்லை, ஆனா ஒரு வயசு போகுது அதை நினைச்சதான் கவலையா இருக்கு. நம்ம எல்லாரும் வயோதிகம் வயசுலதான் வயதுலதான் மறிப்பு முடிதில்லை. ஆகவே இன்றைக்கும் ஒரு நாளைக்கு நாம மறிக்க போறோம். அதுக்கு முதல் தம்பி தங்கச்சி பருவ பாராட்டாத, ஏதோ 100 வருஷம் இந்த உலகத்துல இருக்கிறவன் போல உன் வாழ்க்கையை மாத்திக்கொள்ளாது. இன்னும் 100 வருஷம் இந்த உலகத்துல இருந்து இதை அனுபவிப்பனுகின்ற எண்ணத்தோடு நீ நடந்து கொள்ளாது. உன் வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்குது. என்ன ஒரு நாளைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போற, இந்த பூமியில பரதேசிகள் என்பதை நீ மறந்துடாது. நான் மறக்க கூடாது. ஏதோ ஒரு கட்டம் நமக்கு தந்திருக்க கிருபையின்படி நமக்கு குறிக்கப்பட்டிருக்க நாள் இந்த உலகத்தை நாம வாழ்றோம். அதை விட்டு 100 வருஷம் 20 வருஷம் 50 வருஷம் வாழும் என்று நாம கற்பனை பண்ணி கொண்டிருக்க கூடாது. காலங்கள் அவருடைய கருத்துல இருக்கு, நம்ம கருத்துல இல்ல. நாட்களை அவர் எண்ணுகிறார் என்று வேதம் நமக்கு தெளிவாகத்தான் சொல்லுது. ஆகவே உடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி, உடைய நோக்கத்தை கொஞ்சம் மாற்று. தேவன் அறிவார். மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு நீ மறிப்பாய், அதுக்கு பின்பாடு உனக்கு நியாயத்தீர்ப்பு. படிப்பட்ட விசேஷம் 20வது அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது வெள்ள சிங்காசனம் நியாயத்தீர்ப்பு, அதான் கடைசி நியாயத்தீர்ப்பு. அதுல மறித்த எல்லாரும் உயிரோடு இருந்தார்களா? உயிரிழந்தார். யாரு? துன்மார்கள் எல்லாரும் உயிரிழந்த போது ஈவு புத்தகத்துல பெயர் எழுதப்படாத எல்லாரும் 2வது மரணமாகிய அக்கிரிய இருக்கிற கடனே பங்கெடுந்தார். அதான் 2வது மரணம். துன்மார்க்கர் ஒழித்தெழுப்புவார்கள் வெள்ள சிங்காசன நியாயத்திற்கு. அவருடைய பேர்கள் ஜீவ புத்தகத்தில் இல்லாதபடியால் பிறகு மக்களையும் கந்தகுமார கடலில் தள்ளப்படுவார்கள். தம்பி தங்கச்சி, நான் சொல்ற வார்த்தை சத்தியம். உன் ஆண்டு தெரிந்திருக்கிறார், ரச்சித்திருக்கிறார். உன் விசுவாச ஓட்டத்தை காத்துக்கும் தேவன ஆட்சி பெற பிரதேசி கத்திரந்த கருமரம் தருவாரா? சண்டை எல்லாரும் விழுந்து நிற்பாங்க.